கழித்து சொன்னார்கள். அப்புறம் என்ன சொல்றாங்க, நாடி. சரி, இவற்றை எல்லாம் கீழானவையாக கண்டு கழித்து எதை சிந்திக்க வேண்டும்? நன்மார்க்க ஞானத்தை, ஞானகாண்டத்தை சிந்திக்க வேண்டும். அதான் நன்மார்க்க ஞானத்தை நாடி. ஆக சகலகலை புராண வேதம் சாத்திரங்கள் எல்லாம் உணர்ந்து அவை கீழானவை, ஞானபாதத்தை நோக்கி கீழானவை என்று கழித்து அந்த நன்மார்க்க ஞானபாதத்தை நாடி. அதான் அடுத்த நாடினார். எப்படிப்பட்ட ஞானபாதம்? பதிவசுபாசம் தெரித்து பரசிவனை காட்டும் அந்த ஞானபாதத்தை நாடி இல்லையா. பொதுவியல்பு சிறப்பியல்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஞானபாதத்தை நாடி சிந்தித்து சிந்தித்தால் அங்க சிவபிரான் வந்து பகுத்து காண முடியாதபடிக்கு நம்ம அறிவில் பின்னிருப்பது தெரிய வரும். அந்த அந்த சிவபிரானோடு என்ன செய்யணும்? உடனாகிவிட வேண்டும். உடனாம் பெற்றி, அந்த சிவனோடு உடனாக விளங்கக்கூடிய இயல்பு. பெற்றி என்றால் இயல்பு, உடனாம் பெற்றி என்று இப்படி வினை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த பாடலுக்கு பொருள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த பொருளை எல்லாம் தொகுத்து அந்த பாடலிலே இதுவரை சொன்ன பொருள் எல்லாம் தொகுப்பாக அந்த பாடலில் அடங்கியிருக்கும் முறையினை காட்டுவது நமக்கு மிக மிக தெளிவு தருகின்றது. அடுத்து சொல்கின்றார்கள், அந்த இகர சுட்டு அறிவித்துக் கொள்ள வேண்டும். ஞான பெருமையுடையோர், இந்த ஞான பெருமையுடையோர், இப்படி சிவனோடு உடனாக விளங்கக்கூடிய இந்த இத்தகைய ஞான பெருமையுடையோர் சொன்னாங்க. மேல் இச்சரிய இக்கிரியன்னு சொன்னார்கள், அதை மாதிரி சொல்கின்றார்கள் பாருங்க. மேல் இச்சரிய இக்கிரிய என்றார் போல இன்னும் இஞ்ஞான பெருமை என சுட்டு அறிவித்துரைக்க. சரி, ஆக இவை நான்கு செய்தாலும் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, மேல அந்த அதிகரணத்துடைய முதல் பாடல்ல, இந்த இரண்டாம் அதிகரணத்தின் முதல் பாடல்ல, இதில் சரிய கிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியை சேர்ந்து சொன்னாங்களே, அந்த எடுத்துக்கொண்ட சரியை முதலிய நான்கிற்கும் இலக்கணம் சொல்லியிருக்கின்றார் அந்த நான்கு பாடல்கள் இல்லையா. சரியை கிரியை இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல இலக்கணம் சொன்னார். இவை நான்கு செயலானும் மேல் எடுத்துக்கொண்ட சரியை முதலிய நான்கிற்கும் இலக்கணம் கூறப்பட்டது. மேல் எடுத்துக்கொண்டனா இந்த அதிகரணத்தின் தொடக்க பாடல், இந்த புரட்சமேனர் என்றும் பாடல எடுத்துக்கொண்ட படிக்கு இல்லையா, அங்கு எடுத்துக்கொண்ட அந்த நான்கிற்கும் இலக்கணம் சொன்னார் இந்த நான்கு பாடல்களிலும். ஆக இந்த அருமையான பாடல், ஞான நெறியை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான பாடல். சுவாமிகளுடைய உரையிலே நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த செய்திகளை எல்லாம் தழுவித்தான் நம்முடைய பதவுரை ஆசிரியரும் அருமையாக பதவுரை அருள் செய்துள்ளார்கள். இப்பொழுது இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் படித்து பார்ப்பது நமக்கு இதனுடைய பொருள் விளக்கங்கள் எல்லாம் மனதிலே அப்படியே ஒரு முறை ஓடி வரும், அந்த மாதிரியான ஒரு உணர்வை தரும். ஆகவே இதை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை படித்து பார்க்கலாம். சன்மார்க்கம் சகலகலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதிவசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமுடு ஞாதிருவும் நாடா வண்ணம் பின்மார்க்க சிவனுடனாம் பெற்றி ஞான பெருமையுடையோர், ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர்கானே. இப்ப அடுத்த பாடல்ல இந்த ஞானத்தினுடைய பேதங்களை எல்லாம் சொல்கின்றார். இந்த ஞான நெறியினுடைய பல்வேறு படிநிலைகள் அவற்றை சொல்கின்றார். ஞான பூசை என்று ஒன்றை சொல்கின்றார், அதனை பார்க்கலாம். ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை. ஊனமிலா கண்மங்கள் தவம் செவங்கள் தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அரிச்சிப்பர் வீடெய்த அறிந்தோரெல்லாம். ஆக ஞான பூசை, எழில்ஞான பூசை என்று ஆசிரியர் சொல்கின்றாரே, அவை அந்த எழிஞான பூசை என்பது எதை சொல்கின்றார் என்றால், ஞான நூல் தனை ஓதல், ஞான சாத்திரங்களை ஓதுதல், அப்புறம் ஓதுவித்தல், தன்னை போல அதிலே ஆர்வமுடைய ஆன்மாக்களை ஓதுமாறு செய்தல், அதான் ஓதுவித்தல். பிறரை ஓதச் செய்தல் தான் ஓதுவித்தல். அப்புறம் தான் ஓதி வரும்பொழுது தனக்கு சில பொருள் வளங்கள் தெரிய வந்திருக்கலாம், தன்னுடைய மதிநுட்பத்தால் உணர்ந்த, அதாவது ஆசிரியனிடம் கேட்பதற்கு முன்பே, ஆசிரியனிடம் கேட்பதற்கு முன்பே தான் ஓதி வந்த அனுபவத்தின் மூலம் திருவருள் தனக்கு உள்ளிருந்து உணர்த்த தான் உணர்ந்த அந்த கருத்துக்களை பிறருக்கு எடுத்து சொல்லுது. பிறருக்குன்னா யாருக்கு? யாரையெல்லாம் இவர் ஓத செய்துள்ளானோ அவர்களுக்கு. இது நல்ல சிறந்த நூல், இதை படித்து வா என்று சொல்லி தன்னை போலவே ஞான நெறியிலே ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த மாணாக்கன் சொல்லியிருப்பான். அந்த மாணாக்கனுடைய நண்பர்கள் அவர்களும் என்ன செய்வார்கள்? அந்த ஞான நூலை படித்து வருவார்கள். அப்ப அவர்களுக்கு கொஞ்சம் முன்னமே இந்த மாணாக்கன் படித்திருக்கின்றான். இவனுக்கு திருவருள் உள்ளிருந்து உணர்த்த சில உண்மைகளை அவன் உணர்ந்திருக்கின்றான். அதை பிறருக்கு எடுத்துரைத்தல், பிறர் கேட்கும்படி எடுத்துரைத்தல், அதான் கேட்பித்தல். ஆசிரியனிடம் கேட்பது அதுக்கப்புறம் தான். ஆசிரியனிடம் கேட்பதற்கு முன்னால் ஞான நூல்களை ஓதி இருக்க வேண்டும், தக்கவர்களை ஓத செய்திருக்க வேண்டும். தான் ஓதி உணர்ந்த பொருள் வளங்களை அந்த தக்கவர்கள் கேட்குமாறு அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்க வேண்டும், கேட்பி தலை செய்திருக்க வேண்டும். அதற்கப்புறம்தான் ஆசிரியனிடம் தான் சென்று கேட்டல் என்பதை சொல்கின்றார். அந்த இந்த நிலைகளுக்கெல்லாம் வந்திருந்தாதான் ஆசிரியன் சொல்லும் பொழுது அதை கேட்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல் அப்பதான் கிடைக்கும். ஆகையினாலே ஞான நூல் தன்னை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இவற்றுக்கு பலன் என்ன? சிவபிரான் திருவடியே பலன். ஆகையினாலே இவை அழகிய ஞான பூசையாகும், எழில் ஞான பூசை என்று சொன்ன. ஏதோ நூல்களை படிக்கின்றோம் இல்லையா, நூல்களை படிக்க வேண்டும், நூல்கள் எல்லாம் நமக்கு செல்வங்கள், நூலகங்களை பயன்படுத்த வேண்டும், வீட்டிலே நூல்களை வாங்கி வைத்திருக்க வேண்டும் என்று பல பெரியவர்களும் சொல்வதை நாம் காலங்காலமாக கேட்டு வருகின்றோம். ஆகவே பிற நூல்களையெல்லாம் சொல்லும் பொழுது நூல்களை படித்தாலும் அந்த நூல்களை படித்தால்தான் அது வழிபாடாகாது. ஞான சாஸ்திரங்களை படித்தால் அப்படி அன்று, அது வழிபாடே ஆகும். ஆகையினாலே அது வழிபாடு என்று அந்த பயபக்தியோடு அதனை படிக்க வேண்டும் என்பது அங்கு பெறப்படுகின்றது. அந்த சமயத்தில் வேற சிந்தனைகள் இவற்றுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல், ஏன்னா அது வழிபாடு, வழிபாடு ஒன்று இருந்து நினைவின்கள் அப்படி ஒருவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே ஞான நூலை ஓதுதலும், பிறரை ஓதுமாறு செய்தலும், தான் அறிந்த பொருள் வளங்களை பிறர் கேட்குமாறு எடுத்துரைத்தலும், அப்புறம் ஆசிரியன் பால் சென்று தான் கேட்டலும், கேட்ட பொருளை சிந்தித்தலும், இவை ஐந்தும், ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனுடைய திருவடியை நான் பெற வைக்கக்கூடிய, அந்த திருவடி பேற்று அருளக்கூடிய எளிமையான பூசையாகும். மேலும் வந்து சில வழிபாட்டு நெறிகள் உள்ளன, அவற்றை சொல்கின்றார். ஊனமிலா கண்மங்கள், தவம், செவங்கள், தியானம், ஒன்றுக்கொன்று உயரும், இவை ஊட்டுவது போகம் என்றார். அதாவது ஐவகை வேள்வி சொல்வார்கள், கண்ம வேள்வி, தவ வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஐந்தாவது ஞான வேள்வி தான். இந்த ஞான வேள்வியை தான் எழில் ஞான பூசையின் மேல சொல்லிட்டார். இந்த ஞான வேள்வி தவிர மற்ற நான்கு வேள்விகளும், கண்மம், தபம், செபம், தியானம், இந்த நான்கு வந்து ஒன்றுக்கொன்று உயரும். கண்ம வேள்வியை விட தப வேள்வி உயர்ந்தது, தப வேள்வியை விட செப வேள்வி உயர்ந்தது, அதனினும் தியான வேள்வி உயர்ந்தது, ஒன்றுக்கொன்று உயர்ந்தது. இவையெல்லாம் போகங்களையே ஊட்டும். முதலில் சொன்ன இந்த நான்கு வேள்விகளும் ஒன்றுக்கொன்று உயர்ந்தவையாக இருந்தாலும் போகமே ஊட்டும் என்பதிலே வேறுபாடு இல்லை, இவற்றுக்கிடையே அந்த வேறுபாடு இல்லை. அப்ப திருவடி பேற்றை தரக்கூடிய வேள்வி ஞான வேள்விதான். ஆகையினாலே வீடு பேரே இலக்கு என்று கொண்டிருக்கின்ற பக்குவான்மாக்கள், வீடை அறிந்தோர் எல்லாம், வீடு பேருதான் உறுதியான பேரு என்று அறிந்தோர் எல்லாம் ஞான வழிபாட்டினால், அந்த ஞான பூசையினால் அரணை அர்ச்சிப்பர் என்று கூறுகின்றார். ஆனவையால் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர், வீடை அறிந்தோர் எல்லாம் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பாடல் என்ன சொல்கின்றது சொன்னால், ஐந்து வகை வேள்விகள் இருக்கின்றன, கண்ம வேள்வி, தப வேள்வி, செப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி. இதிலே முதலில் சொன்ன நான்கு வேள்விகள் கண்மம், தபம், செபம், தியானம், இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று உயர்ந்தவை, ஆனாலும் போகங்களையே ஊட்டக்கூடியவை. இவை நான்கிற்கும் மேலான முடிவான ஞான வேள்விதான் அந்த எளிமையான பூசைதான் இறைவனுடைய திருவடி பேற்றினையே அடைவிப்பதாகும். ஆகையினாலே வீடு பேரே வந்து முடிவான பேரு, அதுவே பெறத்தக்க பேரு என்று அறிந்தோரெல்லாம் இந்த எளிமையான பூசையினால் அரணை வழிபடுவார்கள் என்று சொல்கின்றது. ஆக இங்கே கருத்து சாரமாக நம்முடைய சுவிஞான சுவாமி அவர்கள் செய்துள்ள பொழிப்புரையை பொழுது பார்க்கலாம். பொழிப்புரை இந்த ஐவகை வேள்விகள் சிவதர்மோத்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளன. அதை இங்கே உரையாசிரியர் நம்முடைய உரையிலே குறிப்பிடுகின்றார். சிவதர்மோத்திரத்திற்குரியவாறே ஒன்றற்கு ஒன்று ஏற்றமாகிய கண்ம வேள்வி, தவ வேள்வி, செப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி என்னும் ஐந்தனுள் முன்னைய நான்கும் போகத்தை ஊட்டுவனவாக, ஓதல் முதல் ஐவகைப்பட்ட ஞான வேள்வி ஒன்றுமே வீடு வேற்றை தருவது ஆகலான், அகுது உணர்ந்தோரால் அஞ்ஞனம் ஐவகை ஞான வேள்வியே வேட்கற்பாற்று என்பதான். மொத்தம் வேள்விகள் ஐந்து. ஆமா, ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்மம், தவம், செவம், தியானம், ஞானம், அதுல அந்த ஞான வேள்வி அதுவும் ஐவகையா இருக்கிறது. மொத்தம் வேள்விகள் ஐந்து, அதுல ஞான வேள்வி ஐந்தாவது. அந்த ஞான வேள்வி ஐந்து வகையா இருக்கு, ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்று ஐவகையா இருக்கு. ஆகையினாலே ஞான வேள்விதான் வீடு வேற்றை பயப்பிப்பது என்பதை அறிந்தவர்கள் அந்த ஞான வேள்வியினால் அரணை வழிபடுவார்கள், வழிபட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றது இந்த பாடம். ஆக சிந்தித்தலோடு ஞானவேள்வியை நிறுத்திக் கொண்டார்களே. ஞானவேள்வி ஐந்து பகுதிகளாக ஞானவேள்வியை ஆசிரியர் கூறியருளினார். ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்று ஐந்து பகுதிகளாக சொன்னார். ஆக சிந்தித்தலுக்கு அப்புறம் தெளிதல், அதற்கப்புறம் நிட்டையெல்லாம் இருக்குது. அந்த தெளிதலையும் நிட்டை கூடுதலையும் ஆசிரியர் சொல்லாமல் சிந்தித்தலோடு நிறுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னார். ஞானவேள்வி என்பது ஞான நூலை கொண்டு செய்யப்படுவது. ஆகவே சிந்திக்கின்ற நிலை வரைக்கும் தான் நூல் வேண்டும். தெளிதலுக்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாம். ஆகவே நூலால் கொண்டு செய்யப்படுகின்ற ஞானவேள்வி சிந்தித்தல் என்ற அளவோடு அங்கு முடிந்துவிடும். அதனால் இங்கே குறிப்புரையிலே உரையாசிரியர் விளக்குகின்றார். தெளிதற்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாமையின் நூலான ஆகற்பாலனவாய ஏனைய ஐந்துமே இன்று வேள்வி என்று எடுத்துக் கொள்ளப்பட்டன. அதாவது ஞானவேள்வி என்று எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஞான நூலை வைத்து செய்யக்கூடியது ஞானவேள்வி. அதனால நூலை கொண்டு நாம சிந்தித்தல் வரதான் போக முடியும். தெளிதலுக்கும் நிட்டை கொடுதலுக்கும் நூல் வேண்டாம். அதனால அது ரெண்டையும் இங்க எழுஞ்ஞான பூசைங்கிற சேர்க்கல. எழுஞ்ஞான பூசைக்கும் மேலாக உள்ள நிலைகள் அவை. அப்புறம் வந்து அடுத்தால விசேட உரையில ஒரு கருத்தை ஆராய்கின்றார்கள் உரையாசிரியர். என்னவென்றால், இந்த ஆசிரியர் வந்து ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கேட்பித்தலை சொல்லி அதற்கு அப்புறம் தான் கேட்டல் சொல்லியிருக்கின்றார்கள். கேட்டலை முதலில் சொல்லி அதன் பிறகு கேட்பித்தல் சொல்லியிருக்கலாமே என்று நமக்கு தோணலாம். ஏன்னா ஓதல், ஓதுவித்தல் என்று சொன்ன ஆசிரியர் அதே மாதிரியே கேட்டல், கேட்பித்தல் என்று சொல்லியிருக்கலாமே. ஆனால் ஆசிரியர் ஓதல், ஓதுவித்தல், ஓதல் போது தான் ஓதுதல், ஓதுவித்தல் போது தக்கவர்களை ஓதும்படி செய்தல், சரி, அத மாதிரி தான் கேட்டல் அப்புறம் பிறரை கேட்கும்படி செய்தல் அப்படின்னு சொல்லலாமே. அப்படி சொல்லல. ஓதல், ஓதுவித்தல் என்று சொன்னார். அதுக்கப்புறம் கேட்பித்தல், கேட்டல் என்று சொன்னார். கேட்பித்தலை முதலில் கூறி கேட்டலை சொன்னார். ஆகவே இங்க கேட்பித்தல் என்பது என்னவென்றால் ஆசிரியரிடம் தான் கேட்ட செய்திகளை பிறரிடம் சொல்வது அன்று. ஏன்னா கேட்டல் அப்புறம் தான் வருது. எனவே கேட்பித்தல் என்பது தான் ஓதி வந்திருக்கின்றான் அல்லவா, தான் ஓதி வந்த போது திருவருள் தனக்கு உள்ளிருந்து உணர்த்திய சில உண்மைகளை பிறருக்கு எடுத்துச் சொல்வது. பிறருக்குன்னா இவன் யார் யார ஓத செய்திருக்கின்றானோ இவனால் ஓதுவிக்கப்பட்டவர்களுக்கு இவன் எடுத்துச் சொல்லுதல். தன்னுடைய மதிநுட்பத்தாலே உணர்ந்ததை திருவருள் உணர்த்த தன் மதிநுட்பத்தாலே உணர்ந்த அந்த செய்திகளை தன்னால் ஓதுவிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்துச் சொல்லுதல். அதற்கு அப்புறம் தான் ஆசிரியரிடம் போய் கேட்டல். கேட்டலுக்கு அப்புறம் ஒரு கேட்பித்தல் இருக்கலாம். ஆசிரியரிடம் கேட்ட செய்திகளையும் தக்கவர்களுக்கு எடுத்துச் சொல்லலாம். அந்த கேட்பித்தல் வந்து எந்த கேட்பித்தல், ஆசிரியரிடம் போய் தான் கேட்ட பிறகு அந்த கேட்ட உண்மைகளை தக்கவர்கள் கேட்கும்படி சொல்லலாம் இல்லையா, அந்த கேட்பித்தல் அதுவும் உண்டு இல்ல. ஆகவே கேட்டலுக்கு அப்புறமும் கேட்பித்தல் உண்டு, அது சிந்தித்தலில் அடங்கும் என்று சொல்லிவிட்டார். அதனாலதான் அது தனியா சொல்லல. கேட்டலுக்கு முன்பு உள்ள கேட்பித்தலை ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய மதிநுட்பத்தால் உணர்ந்த கருத்துக்களை தான் யாரை ஓத வச்சானோ அவனுக்கு எடுத்து சொல்லுதல், அது கேட்பித்தல். அப்புறம் தான் ஆசிரியரிடம் போய் கேட்கின்றான். கேட்ட பிறகு ஆசிரியன் உரைத்த செய்திகளை, ஆசிரியன் வாயிலாக தான் அறிந்து கொண்ட செய்திகளை தக்கவர்களிடம் எடுத்து சொல்வான் இல்லையா, அந்த அதுவும் கேட்பித்தல் தான். ஆனா அது சிந்தித்தலின் பகுதியாக அடங்கும். ஆகவே அதை வந்து இங்கு தனியாக சொல்லவில்லை என்றும் ஆசிரியர் உரையாசிரியர் குறிப்பிடுகின்றார். அந்த பகுதியை நாம் பார்ப்போம். நற்பொருளை தான் கேட்டல், கேட்பித்தல் என கேட்டற்கு பின் வைத்து ஓதாமையான். ஆசிரியர் எப்படி ஓதலையான், கேட்டல் கேட்பித்தல் என்று கேட்பித்தல வந்து கேட்டலுக்கு பின் வைத்து ஓதல, கேட்டலுக்கு முன் வைத்து ஓதிருக்கின்றார் கேட்பித்தல இல்லையா. ஏன் அப்படி பின் வைத்து ஓதவில்லை என்றால், பின் வைத்து ஓதாமையான் ஈண்டு கேட்பித்தல் என்றது ஆசிரியனை வழிபட்டு தான் கேட்டல் என்றையும், அதாவது ஆசிரியனை வழிபட்டு தான் கேட்கின்றான் அதற்கு அதை கேட்காமல் கேட்பதற்கு முன்னமேயே ஓதவும் ஓதுவிக்கவும் பெற்று நூலின்கண் அதிகாரம் உடையராயினார். யாரு கேட்பிப்பதற்கு அதிகாரம் யாருக்கு உண்டு, தான் நூலை ஓதி தக்கவர்களையும் ஓத செய்து அது அது தகுதி உடையவராய் இருப்பவர்கள் ஓதவும் ஓதுவிக்கவும் பெற்று நூலின்கண் அதிகாரம் உடையராயினார். நூலில் தகுதி இருப்பவர்கள் அந்நூல் பொருளை தமது மதிநுட்பத்தால் உணர்ந்து தம்மால் ஓதுவிக்கப்பட்டார்க்கு உரைத்தல என்பது பெற்றான் என்று சொன்னார். ஆகவே தமது மதிநுட்பத்தால் ஆசிரியனை வழிபட்டு கேட்காமல், கேட்காமல்னா கேட்க வேண்டாம் இல்லை, இன்னும்தான் ஆசிரியனை வழிபட்டு கேட்க போகின்றான். அதற்கு முன்னாலேயே தான் ஓதி வந்தபோது தன்னுடைய மதிநுட்பத்தால் உணர்ந்த உண்மைகளை தம்மால் ஓதுவிக்கப்பட்டார்க்கு, யார் யாரெல்லாம் ஓதி வாருங்கள் என்று சொல்லியிருந்தாரோ அவர்களுக்கு தான் மதிநுட்பத்தால் உணர்ந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லுதல், அதான் கேட்பித்தல், கேட்க செய்தல் என்பது. இனி அடுத்த பகுதியிலே உரையாசிரியர் சொல்வது என்னவென்றால், கேட்டலுக்கு பின்னரும் ஆசிரியரிடம் கேட்ட பின்னரும் அதை வந்து தக்கவர்களுக்கு அந்த மாணாக்கன் எடுத்து சொல்லலாம் அல்லவா. ஆகவே கேட்டலுக்கு பின்னரும் ஒரு கேட்பித்தல் உண்டு. ஆனா அந்த கேட்பித்தல் வந்து பிறருக்கு எடுத்துச் சொல்லும் போது அந்த நூலோடு கலந்து எடுத்துச் சொல்வது தானே. ஆகவே அது வந்து நூலை கொண்டு செய்தலாக இந்த சிந்தித்தலோடு அடங்கும், சிந்தித்தலுக்குள்ளேயே அடங்கும். அதனாலதான் சிந்தித்தலுக்கு வேறாக இன்னொரு கேட்பித்தல் சொல்லல. கேட்டலுக்கு பிறகு சிந்தித்தலே சொன்னார், கேட்டலுக்கு பிறகு ஒரு கேட்பித்தலும் உண்டு, அது சிந்தித்தலுக்குள்ளே அடங்கும் என்பதனால அந்த இரண்டாவதாக வரக்கூடிய கேட்பித்தலை தனியாக எடுத்துச் சொல்லவில்லை என்ற கருத்தை சொல்கின்றார் உரையாசிரியர். கேட்டற்கு பின்னத்தாகிய ஏனை கேட்பித்தல் பிறர்க்கு உரையிடத்தே நூற்கலப்பானாம் என்பவாக, பிறர்க்கு உரையிடத்தேனா பிறர்க்கு உரைக்கும் போது நூற்கலப்பானாம், நூலோடு தன் சிந்தனையை கலந்து சொல்வது என்பவாகலில் என்று கூறுவர். ஆகையால் சிந்தித்தல் பயத்ததாய் அதனுள் அடங்குதலின் ஆசினிடம் கேட்ட பிறகு பிறரை கேட்குமாறு எடுத்துரைத்தல் என்பது சிந்தித்தலுள் அடங்கும். ஆகையால் சிந்தித்தல் பயத்ததாய் அதனுள் அடங்குதலின் வேறு வைத்து என்ன வேண்டாவாயிற்று, சிந்தித்தலுக்கு வேறாக இன்னொரு கற்பித்தலை சொல்ல வேண்டாம் என்ற நிலைமை உருவாயிற்று. அற்றாகடி நன்றே வருந்தையொழில் கேட்டற்கு பின் சிந்தித்தலே கூறி ஒளிந்ததும் என்க. இந்த பாடலையும் கேட்டலுக்கு பின் சிந்தித்ததான் சொல்லியிருக்கின்றார், வரக்கூடிய பாடலையும் கேட்டலுக்கு பிறகு சிந்தித்தலை தான் சொல்கின்றார். ஆக இந்த இளைஞான பூசையை சொல்லக்கூடிய இந்த பாடலை நாம் பார்த்தோம். ஐவகை வேள்விகள் கண்மம் தபம் செபம் தியானம் ஞானம் என்பவை, அவை ஒன்றற்கொன்று உயர்வுடையவை. ஆனால் நான்கை விடவும் மிகவும் உயர்ந்தது ஞான வேள்வி. ஏனென்றால் நான்கும் ஒன்றற்கொன்று உயர்ந்ததாக இருந்தாலும் போகங்களையே ஊட்டுவன, ஞான வேள்வியே வீடு வேறு அருள வல்லது. அந்த ஞான வேள்வியும் ஐவகைப்படும், அது ஞான நூல் கொண்டு செய்யப்படுவது. ஞான நூலை ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், இந்த ஐந்தும் தான் ஞான வேள்வி. ஆகையினால் இந்த ஞான வேள்வியின் மூலமாக அரணையே வழிபடுவார்கள் யாரு, வீடு எய்தும் வழியினை நன்றாக அறிந்தவர்கள் என்று கூறுகின்றார். இதுல வந்து ஆசிரியர் தெளிதலும் நிட்டையும் ஏன் சேர்க்கலைன்னா, நூல் கொண்டு செய்யப்படுவது ஞான வேள்வி, தெளிதலும் நிட்டையும் நூலுக்கு அப்பாற்பட்ட நிலைகள், ஆகவே அவற்றை இங்கு சேர்க்கவில்லை என்று கூறினார். அதற்கப்புறம் கேட்பித்தல் என்று சொல்லி அதுக்கப்புறம் கேட்டலை சொல்லியிருக்கின்றார்கள். கேட்பித்தலை முன்னர் கூறினார் என்றார், நூலை தான் ஓதி வந்து தன்னுடைய மதிநுட்பத்தால் உணர்ந்த பொருளை தக்கவர்களுக்கு தன்னால் ஓத செய்யப்பட்டவர்களுக்கு எடுத்துரைத்தல். ஆகையினாலே இது ஆசிரியரிடம் கேட்பதற்கு முன்னால் நிகழக்கூடியது இந்த கேட்பித்தல் என்பதனாலே கேட்டலுக்கு முன்பாக இந்த கேட்பித்தலை கூறினார் சொன்னார்கள். சரி, கேட்டலுக்கு பின்பாகவும் கேட்பித்தல் உண்டு, அது சிந்தித்தலுக்குள் அடங்கும் என்பதனால் அதை தனியாக எடுத்துச் சொல்லவில்லை என்றும் உரையாசிரியர் நமக்கு தெளிவு தந்தார்கள். இது வரக்கூடிய பாடலானது இந்த ஞான வேள்வியினை தொடர்ந்து இதில் கேட்டல் சிந்தித்தல் நிலைகளுக்கு மேலாக உள்ள தெளிதல் நிட்டை அவற்றையும் சொல்கின்றார். அந்த ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் இவற்றை விட்டுவிட்டு கேட்டல் முதல் நிட்டை வரை சொல்கின்றார் வரக்கூடிய பாடல்ல. அவைதான் சிறப்பாக ஞானம் என்று சொல்லப்படும், ஞானத்தினுடைய சிறப்பு பகுதி இதுதான். ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல்லாம் பொது. கேட்டல் ஆசிரியரிடம் போய் கேட்கும் போதுதான் உண்மை ஞானம் வந்து விளங்கும் இல்லையா. ஆகையினால அந்த கேட்டல் தொடங்கி வரக்கூடிய நான்கும் அதுதான் சிறப்பு பகுதி. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் பொது பகுதி தான். அது இப்ப வரக்கூடிய பாடல தான் நமக்கு தெரிய வருகின்றது. அந்த பாடலை பார்க்கலாம். கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் என ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம். வீட்டை அடைந்திடுவர் நிட்டை மேவினோர்கள் மேவாது தப்பினவர் மேலாஜ பதங்கற்கு ஈட்டிய புண்ணிய நாதராகி இன்பம் இனிது நுகர்ந்து அரணருளால் இந்த பார்மையில் நாட்டிய நற்குலத்தினில் வந்து அவதரித்து குருவால் ஞான நிட்டை அடைந்து அடைவர் நாதந்தாளே. இதுல முதலடியில பிற்பகுதியில கிழக்கின் ஞானம் என்று இருக்கின்றது, அதை முதல்ல எடுத்து வச்சுக்கோ. ஞானம் கிழக்கின், கிழக்கின் ஞானம், ஞானம் கிழக்கின் இல்லையா. உண்மை ஞானம் எனப்படுவது என்ன என்று கேட்டார். உண்மை ஞானம் அது என்ன சொல்ற முதலடிக்கு பார்ப்போம். கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிழத்தல் என ஈரிரண்டா. உண்மை ஞானமாவது எது என்று சொன்னால், கேட்டல் சிந்தித்தல், சிந்தித்ததனை பின்னர் தெளிதல், தெளிந்தவாறே அதன்பின் நிட்டை கூடுதல் என்னும் நான்கே உண்மை ஞானம். எப்போ ஆசிரியன் திருவடியை மாணாக்கன் வந்து உறுதியாக பற்றுகின்றானோ அந்த நிலை தொடங்கிதான் அவனுக்கு உண்மை ஞானம் தொடங்குகின்றது. ஆசிரியரிடம் கேட்டல் தொடங்கிதான், ஆசிரியனிடம் கேட்டல் தொடங்கிதான் உண்மை ஞானம். கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை. ஆகையினாலே இந்த நான்கும் தான் சிறப்பாக ஞானம் என்று சொல்லப்படும். சரி, இதுல நிட்டை கூடியவர்கள் பெறக்கூடிய பயன் என்ன? அது இரண்டாம் அடியில் சொல்றார். வீட்டை அடைந்திடுவர் நிட்டை மேவினோர்கள், நிட்டை பொருந்தியவர்கள் வீடு வேற்றை அடைவார்கள். சரி, மேவாது தப்பினவர் என்ன நிலை அடைவார்கள்? மேவாது தப்பினவர் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? வீட்டை அடைந்திடுவர் நிட்டை மேவினோர்கள் சொன்னார். நீட்டை அடைஞ்சிடுவர்கள் நிட்டை மேவினவர்கள் சொல்லிட்டு அப்புறம் உடனே மேவாது தப்பினவர்கள் சொன்னா நிட்டை மேவாது தப்பினவர்கள் என்று பொருள் கொண்டு விடுகின்றார்கள் சிலர். அப்படி பொருள் காணக்கூடாது. மேவாது தப்பினவர்கள்னா இந்த உண்மை ஞானம் நாளையுமே மேவாது தப்பினவர்கள். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை இந்த கேட்டல் தொடங்கி வருகின்றன நாளையுமே மேவாமல் தப்பினவர்கள். அதாவது ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் அந்த நிலையிலேயே தப்பினவர்கள். தப்பினவர்கள்னா அந்த நிலையில் இருக்கும் போதே அவர்களுடைய அந்த பிறவி முடிந்து விட்டது. இல்லையா, பிராரத்த எல்லையிலே பிறவி முடிந்துவிடும், அது தவிர்க்க முடியாது. பாருங்க, ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல்னு வந்து அடுத்தால கேட்டல் தொடங்குறதுக்குள்ள பிறவி முடிஞ்சது. பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட நிலையாமையுடைய இந்த பிறவி. ஆனா சுவாமி அவர்களை விட்டுவிட மாட்டார். அப்புறம் அவர்கள் கேட்டல் ஞானத்துக்கு வரணும். ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் வரதான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். கேட்டலுக்கு வரணும், அந்த பிறவி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா என்ன, அடுத்தால சுவாமி எப்படி அந்த பிறவியை கொடுத்தாரோ அது மாதிரி இன்னும் சிறந்த பிறவி ஒன்றை கொடுத்து, அதற்கு முன்னால் அவர்களை வந்து மேலான பதங்களிலே இருத்தி, மேலான சிவபதங்களிலே இருத்தி அவர்கள் அங்கே நிறைந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்து அதன் பிறகு இந்த உலகத்திலே அவர்களுக்கு சிறந்த பிறவியை தந்து எஞ்சியுள்ள அந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை இவற்றையெல்லாம் பெருமாறு அருளிவிடுவார். இல்லையா, ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் என்ற நிலையிலே அவர்களுடைய பிறவி முடிந்திருக்கின்றது என்று சொன்னால் அவர்களை மேலான பதங்களிலே அவர்களை இருக்குமாறு செய்து இல்லையா இன்ப அனுபவத்தை ஊட்டி அதன் பின்னர் இந்த பூ உலகிலே சிறந்த பிறவியிலே அவர்களை பிறக்குமாறு செய்து அவர்கள் பெற வேண்டிய அந்த கேட்டல் ஞானம் சிந்தித்தல் ஞானம் எல்லாம் ஞான குரு ஒருவர் வாயிலாக, தாமேதான் ஞான குருவா வருகின்றார். ஆகவே ஞான குருவின் வாயிலாக அந்த கேட்டல் ஞானம் சிந்தித்தல் ஞானம் தெளிதல் நிட்டையெல்லாம் அந்த ஆன்மா பெரும்படி அருளிவிடுவார். அதான் சொன்னார், மேவாது தப்பினவர் மேலாய பதங்கட்கு ஈட்டிய புண்ணியநாதராகி, மேலாய பதங்கட்கு ஈட்டிய புண்ணியநாதராக அந்த பதங்களையெல்லாம் பெறத்தக்க புண்ணியநாதர்களாக அவர்களை ஆக்கி இன்பம் இனிது நுகர்ந்து அவர்கள் அந்த பதங்களிலே விளங்கி இன்பம் இனிது நுகர்வார்கள். இனிது நுகர்ந்து அப்புறம் அவர்கள் எங்கு வருவார்கள், அரண் அருளால் இந்த பார்மேல் நாட்டிய நற்குலத்தினில் வந்து அவதரித்து, அரணுடைய அருளாலே இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்பட்ட நல்ல குலத்திலே வந்து அவதரித்து குருவால் ஞான நிட்டை அடைந்து அடைவர் நாதன் தாளே, குருவினாலே அவர்கள் ஞான நிட்டை அடைந்து நாதன் திருவடியை கூடுவார்கள். அப்ப கேட்டல் சிந்தித்தல் தெளிதெல்லாம் அந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று நிட்டையும் கூடுவார்கள் என்பது பெறப்படுகின்றது. ஆகவே நற்குலத்தினில் வந்து அவதரித்து, அப்ப அவதரித்துன்னு சொல்லும்போது பாருங்க அந்த சொல்ல அங்க கையாளுகின்றார் ஆசிரியர். அவதரித்து அப்படிங்கும் போது மேலான பதங்களில் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் வந்து பிறக்கின்றார்கள்னா அதுதான் அவதாரம். அதான் அந்த உண்மை இங்க பெற வைக்கிறார் பாருங்க ஆசிரியர். ஆமா, மேலாய பதங்கட்கு நாட்டிய புண்ணிய நாதராகி என்று சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பார்மேல் நற்குலத்தினில் வந்து அவதரித்து என்று சொல்கின்றார். ஆகவே மேலான பதமுத்திகளில் இருப்பவர்கள் அவர்கள் நம்முடைய உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுதுதான் அதுதான் அவதாரம் சொல்லப்படுகின்றது. அந்த உண்மை இங்க தெரிய வருது. ஆகையினாலே மேவாது தப்பினவர்கள் சொன்னது கேட்டல் என்ற அளவுக்கு கூட வராமல் அந்த கேட்பித்தல் நிலையோடே தப்பினவர்கள் தான் புறவிடணும். அப்படி இல்லாம சிலர் எப்படி புற கொண்டு விடுகின்றார்களா, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் வரைக்கும் வந்துட்டு நிட்டையை மட்டும் பொருந்தாமல் தப்பினவர்கள் சொல்றாங்க. அப்படி சொன்னா பொருந்தாது. ஏன்னா அப்படி தப்பினவர்கள் எங்க வருவாங்க சொல்றாங்க, எங்க போவாங்கன்னு சொல்றாங்க, பதமுத்திகளில் போய் இருப்பார்கள் அப்புறம் திரும்ப உலகத்துக்கு வருவாங்க சொல்றாங்க. திரும்ப உலகத்துக்கு வந்து பிறக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் இல்ல. எதுக்காக பாடலை சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு உரையாசிரியர் நமக்கு அருளி செய்கின்றார். எதற்காக அப்படி பாடலை சொன்னாரா, அங்க மேலாய பதங்கள்ல அவர்கள் இருக்கும் பொழுது அந்த பதங்கள்ல இருக்கும் போதே சுவாமி அவர்களுக்கு எழுந்தருளி ஞானத்தை உணர்த்தினாலும் உணர்த்தி விடலாம். அப்படி அந்த பதங்கள்ல வச்சே ஞானத்தை உணர்த்திட்டா சுவாமி உணர்த்தி விட்டால் அவர்கள் இந்த பாரில் வந்து பிறக்க வேண்டிய அவதானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் பாரில் வந்து உதித்து ஏன் சொல்றார் அப்படின்னா, அவர்கள் குருவருளை பெற வேண்டும், குருவருள் பெறாமல் ஞானம் பெறாமல் அவர்களுக்கு முத்தி இல்லை, குருவினால் ஞானம் பெறாமல் அவர்களுக்கு முத்தி இல்லை. அதை வலியுறுத்துவதற்காக தான், அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து அவர்கள் குருவருளை பெற்று ஞானம் பெற்று முத்தி அடைவார்கள் சொன்னது. இல்லையா, அந்த குருவர்களால் கிடைக்கக்கூடிய ஞானம் அவர்கள் அந்த சாமீப சாருவ பதங்கள்ல இருக்கும் போதே கிடைச்சிட்டுதுன்னா அப்ப வந்து அவர்களுக்கு கீழே வந்து பிறக்க வேண்டியதில்லை. அதனால அந்த குருவர்கள் அவர்களுக்கு அவசியம், ஞானம் அவசியம் என்பதற்காக இந்த பாரில் அவதரித்துன்னு சொன்னார் ஆசிரியர். அதை ஒரே ஆசிரியர் தெளிவுபடுத்துவார். இல்லையா, முதல்ல பொழிப்புரையை பார்த்துக் கொள்வோம். மேற்கூறிய ஞான வேள்வி ஐந்தனுள் முன்னைய மூன்றினும் ஆசிரியன் அறிவுறுக்கும் உண்மை ஞானம் நிகழாமையின். ஞான வேள்வி ஐந்து நினைவில் கொள்ள வேண்டும். ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல். இதுல முன்னைய மூன்று ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல். இந்த மூன்றிலையும் ஆசிரியன் அறிவுக்கு உண்மை ஞானம் பெறப்படல. தானாக ஓதுதல், தானாக பிறரை ஓதச் செய்தல், தானாக பிறரை வந்து கேட்க செய்தல், அதுதான் நடக்கு. ஆசிரியன் அறிவுக்கு உண்மை ஞானம் அங்க பெறப்படல. அதனால உண்மை ஞானம் வந்து ஆசிரியனிடம் போய் அவன் திருவடி பணிந்து கேட்டல், அது தொடங்கிதான் உண்மை ஞானம். ஆகவே உண்மை ஞானம் எனப்படுவன ஏனை கேட்டல் சிந்தித்தல்களும், சிந்தித்ததனை பின்னர் தெளிதலும், தெளிந்தவாறே அதன் பின் நிட்டை கூடுதலும் என்னும் நான்கேயாம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், இந்த நான்கு தான் உண்மை ஞானம். இம்முறையே வந்து நிட்டை பொருந்தினோர் வீட்டினை தலைப்படுவர் இல்லையா, அதான் வீட்டை அடைஞ்சிடுவர், நிட்டை மேவினோர்கள். இம்முறையே வந்து நிட்டை புரிந்தினோர் வீட்டினை தலைப்படுவர். இந்நான்கினுள் மேவுதல் இன்றி, பாத்தீங்களா, மேவாது தப்பினவர் என்பதற்கு என்ன பொருள் சொல்றாங்க, இந்நான்கினுள் மேவுதல் இன்றி, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, இந்த நான்கிலுமே பொருந்தாம. அப்படின்னா முன்னால உள்ள அந்த பொதுவான ஞான பகுதியிலே இருக்கும் போதே அவர்கள் பிறகு முடிந்து விட்டது. அப்படி என்றால், அப்படி முடிந்து விட்டது என்றால் அவர்களுக்கு நிலைமை என்ன, அடுத்த நிலைமை என்ன, அதை சொல்ல வர. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், இந்த அனுபவங்கள் இருக்கும் போதே அவர் பிறகு முடிந்து விட்டது என்றார். அதான் இல்லையா, அதுதான் சொல்றாரு. இந்த நான்கு நூல் மேவுதல் இன்றி எந்த நிலையோடு தப்பியவர்கள், அவர்கள் ஞானதிக்கு வாங்கியிருக்கின்றார்கள் இல்லையா, ஆமா, நிர்வாணதிக்கு வாங்கியிருக்கின்றார்கள். அத்வசுத்தி தான் நிகழ்ந்திருக்கு. அத்வசுத்தி நிகழ்ந்தபோதுதான் ஆகமத்தை ஓதணும், அதுக்கப்புறம் தான் அதை பிறர் ஓதுமாறு செய்ய வேண்டும். அவர்கள் தான் நூலின் கண் அதிகாரம் உடையாராயினார் சொல்லப்பட்டவர்கள் இல்லையா. அப்ப நாம செய்வதெல்லாம் ஞான வேள்வின்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி உள்ளவர்கள் செய்வது, என்ன மாதிரி அவர்கள் செய்வது, ஞான வேள்வின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய சரிய கிரிய துண்டுகளை ஊக்கத்தோடு செய்வதற்கு அந்த முப்பொருள் இயல்புகளை வந்து நாம வந்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் ஊக்கத்தோடு வழிபாட்டு நெறியிலே முன்னேற முடியும். அதற்கு துணையாக ஞான நூல்களை சிந்திக்கின்றோம். எழில்ஞான பூசைன்னு சொல்லக்கூடிய நிலை வந்து இங்க சுவாமிகள் அதை உண்மை உணர்த்தி விட்டார்கள். ஆமா, நிர்வாணதீக்கை பெற்று அதில் அத்தியோசத்தை நிகழப்பெற்று அப்புறம் வந்து நூலை ஓதுதல், ஓதச் செய்தல், அதுதான் வந்து எழில்ஞான பூசை. அதுலயும் ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் வரைக்கும் பொதுதான், பொது ஞானம் தான். உண்மை ஞானம் என்பது ஆசிரியன் திருவடியை சார்ந்து கேட்டல், சிந்தித்தல் பண்ணும்போதுதான் இல்லையா. அப்படி மேவாது தப்பினவர்கள் நான் இந்த கேட்டல் என்பதில் கூட பொருந்தாமல் இல்லையா, எந்த அளவில் தப்பியவர்கள், தீக்கையில் அத்வசுத்தி பண்ணப்பட்டு ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல் மாத்திரை நின்று தப்பினவர், ஞானதீக்கை வாங்கிவிட்டார்கள், அத்வசுத்தி பெற்று விட்டார்கள் குருவிடத்திலே, அப்புறம் ஓதினார்கள், ஓதச் செய்து பிறரையும் ஓதச் செய்தார்கள் இல்லையா, தக்கவர்களை ஓதச் செய்தார்கள், பிற தக்கவர்களை, தக்கவர்களுக்கு தாமரித உண்மை பொருளை சொல்லி வந்தார்கள். அந்த நிலையிலே அவர்கள் பிறவி முடிந்து விட்டது என்றால் கேட்பித்தல் மாத்திரை நின்று தப்பினவர். அப்படி பிறவி நின்று நீங்கியவர்கள் பதமுத்திகளின் வைகி, பதமுத்திகளில் தங்கியிருந்து நீங்கிய துணையானே, அந்த பதமுத்திகள் இருந்து நீங்கிய அளவிலே ஆசிரியன் மாட்டு கேட்டல் முதலிய நெறியால் நிட்டையினை தலைக்கூடி வீடுபேறு எய்துவர். இந்த உலகத்திற்கு வந்து ஆசிரியனிடம் கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடலாம், அல்லது அந்த பதங்களில் இருக்கும் பொழுதே சிவபெருமான் வந்து அருளினால் முக்தி பெறலாம். ஏன்னா சரியை கிரியா யோகம் முடிச்சு இல்லையா, இன்னும் ஞான நெறியே தொடங்கல, ஓதல் ஓதுவித்தல் கூட தொடங்கல, சரியை கிரிய யோகம் தான் முடிச்சிருக்காங்க, ஞான நெறிக்கே இன்னும் வரல. அவர்களே வந்து பதமுத்திகள் இருக்கும்போது அங்கேயே சுவாமி அருளுனா, அங்கேயே ஞானத்தை பெற்று அப்படியே வீடு பேர் அடையலாம், இங்க திரும்ப வந்து பிறக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வருகின்ற பாடலை சொல்ல வரார். அப்ப சரியக்கிரிய யோக நிலையில முடிச்சவர்கள் கூட பதமுத்திகளில் இருந்தவாறே சுவாமி அருளை பெற்றால் அங்கு இருந்தவாறே வீடு பேர் எய்தலாம் என்று சொல்லியிருக்கும் பொழுது, இங்கு அந்த சரியக்கிரிய யோகத்தை முடிச்சு அதற்கு மேலையும் பொது ஞானம் என்ற அளவிலே வந்தவர்கள், ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் என்ற அளவுக்கு வந்தவர்கள், அவர்கள் ஏன் பதமுத்தியில் இருந்தவாறே பரமுத்தி அடைய முடியாது, அடையலாமே, அதைத்தான் அங்கு உரையாசிரியர் தெரிவிக்கின்றார். அப்ப ஆசிரியர் வந்து ஏன் சொன்னார், இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார், குருவின் துணை கட்டாயம் வேணும், ஒண்ணு இங்க வந்து குருவர்களை பெறணும், அல்லது பதமுத்தியில இருந்தா அங்க சிவபெருமானே குருவா வந்து உணர்த்தணும், குருவின் துணை வேண்டும் என்பதற்காக அவ்வாறு கூறினார். அந்த ஞானத்தின் வாயிலாகத்தான் முத்தி அடைய முடியும் என்பதற்காக கூறினார் என்று சொல்ல வருகின்றார். ஓதல் முதலிய மூன்றின் நின்றார்க்கும் கேட்டல் முதலியன ஆசிரியனையின்றி அமையா என்பது உணர்த்துதல் பொருட்டு.